ವ್ಯವಸಾಯೋಪ್ಯವಸ್ಥಾನಃ ಸಂಸ್ಥಾನಸ್ಥಾನದೋ ಧ್ರುವಃ ಪರಬ್ಧಿಃ ಪರಮಸ್ಪಷ್ಟಃ ದುಷ್ಟಪುಷ್ಟ ಶುಭೇಕ್ಷಣಃ.
55ನೇ ಶ್ಲೋಕಂ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಸ್ತೋತ್ರ ರತ್ನತ್ರ 383ನೇ ನಾಮ ವ್ಯವಸಾಯ. ಅಪಡಿ ಇದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲ ಗಹನ ಗುಹ ಎನ್ನ ಕೊಡುಗಿದಾನ ನಾಮಕ್ಕಳ ಪಾತ್ರ. ಗಹನ ಯಾರು ಪುರಿದುಕೊಳ್ಳುವುದು ಮಿಗವೂ ಶ್ರಮಮೋ ಅವರ್ ಗಹನ. ಅದೇ ಪೋಲ ಅವರ್ ನಮ್ಮ ಇದಯತ್ತುಕುಳ್ಳ ಇರಕ್ಕಾರನ್ನು ಸೊನ್ನೆ ಗುಹ ಗುಹಾನ ಇದೇ ಗುಹೆಗೆ ಗುಹಾನ್ನು ಬೇರೆ ಅದಕ್ಕುಳ್ಳ ಇರಕ್ಕರ್ತನಾಲ ಅವರ್ಗೆ ಗುಹನ್ ಎಂದ್ರೆ ಪೆಯರ್. ಇಪ್ಪಡಿ ಗುಹಾನ್ನು ಸೊನ್ನ ಪಿರಹೆ ಅದನ್ನ ಇರಕ್ಕೂಡಿಗೆದಾನ ಒಂದು ಮುಖ್ಯಮಾನ ಒಂದು ಕಾರ್ಯ ಜೊರ್ರ ವ್ಯವಸಾಯ. ವ್ಯವಸಾಯಮನ ಮುಯರ್ಚಿ இந்த முயற்சி வடிவமாக பகவான் இருக்கார். மனுஷனுக்கு ரொம்ப வேண்டியது இந்த முயற்சிங்கிறது. கொஞ்சம் ஏமாந்தா போறோம், இவன் சேம்பேர் தினமா வெறுமன உட்கார ஆரம்பிக்கிறான், காலத்தை வீணாக்குகிறார். காலம் என்கிறது மிக அரிதானதான ஒரு பொருள், கிடைக்காது, போனா திரும்பி வராது. காசு போனா சம்பாதிக்கிறான், மற்ற பதார்த்தங்கள் போனா சம்பாதிக்கிறான், காலம் போனா சம்பாதிக்கிறான். காலம் போனால் சம்பாதிக்க முடியாதுன்னு ஏன் காலத்துக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சாதாரணமாக மனுஷன் நினைக்கிறா. இந்த காலத்தில் என்ன இருக்குன்ட்டு அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த 100 வயசுன்னு கொடுத்துருக்கிறது ஒரு காரியம் செய்யறதுக்காக கொடுத்துருக்காங்க. என்ன காரியம்? இப்பிரவில் தாங்கள் அப்பரம்பொருளை அறியணும். அதற்காகத்தான் மானிட வாழ்க்கை, அதற்காகத்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான 100 வயசு. இந்த 100 வயசில் எப்பாவது அவன் முழிச்சுண்டு ஒரு குருநாதரை அடைஞ்சு அவர் வழியாக ஆத்ம தத்துவோபதேசத்தை அறிந்து அதை தான் உள்நோக்கி பார்த்து இதயத்துக்குள்ள அந்த ஸ்வரூபத்தை அவன் காணணும். இது விட்டானேயானால் இந்த ஜென்மாவில் மறுபடியும் அவன் எப்பொழுது இப்படிப்பட்டதான பிறவை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இஹச்சேதவேதி அத சத்தியமஸ்தி தாங்கள் இதை அறிந்தீர்களேயானால் மிக உயர்ந்ததான பலம் தங்களுக்கு உண்டு. அப்படி இல்லை என்றால் அதனால எவ்வளவு ஒரு நஷ்டம் வந்தது என்று கணக்கிட முடியாது. ஏனென்றால் மறுபடியும் இப்படிப்பட்டதான பிறவி தங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்னு யார் சொல்ல முடியும்? யாருக்கும் தெரியாது. மறுபடியும் மாறிட பிறவி வருமா? தெரியாது, வரலாம், அடுத்த பிறவியே வரலாம், அல்லது சில லட்சம் பிறவிகள் ஆன பிறகு வரலாம், அல்லது வந்த பொழுதும் நமக்கு இப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா என்று அறியதே ரொம்ப கஷ்டம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சு வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு கிடைச்சி ஒரு குருநாதரை பார்த்து அதை அறிந்து சொல்லக்கூடியதான பரிஸ்தி வந்தது. அது 20 வயசுல வரலாம், 40 வயசுல வரலாம், 90 வயசுலையும் வரலாம், கஷ்டம் இல்லை. ஏனென்றால் இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்தது என்றால் போன பிறவைகள்லையும் பல பிறவைகள்லையும் அவன் செய்ததான ஒரு காரியக்கிரமத்தினால்தான் வந்திருக்கு. இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வராது, சந்தர்ப்பமே வராது. எப்பொழுது சந்தர்ப்பம் வந்திருக்கோ அந்த சமயத்திலிருந்து ஒரு கணமும் அவன் வீணாக்கப்படாது. வீணாக்காமல் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தானே ஆனால் இப்பிறவையிலே அந்த தத்துவத்தை அறியலாம். எப்படி அறியலாம்? அது என்னிடத்தில் இவருக்கு எங்கும் இருக்கு, எல்லா பிராணிகள்லையும் இருக்கு. அந்த தத்துவத்தில் தான் எல்லா பிராணிகளும் அமைந்திருக்கிறார்கள் எனக்கூடியதான தத்துவத்தை தாங்கள் உணரணும். தாங்கள் காலால கேட்கறது இல்லை, அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவம் நமக்கு என்னைக்கு வரதோ அன்னைக்கு இப்பிறவியில எத்தனையோ ஜென்மாக்களை இறந்து பறந்து பறந்து இறந்து பண்ணியதான அத்தனை விவகாரங்களும் போறது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அதுக்கு மனிதனுக்கு வேண்டியது முயற்சி, விடா முயற்சி. அது எப்படியாவது இப்பிறவையில அடைஞ்சு ஆகணும் எனக்கூடியது. அதற்காக உங்களால உத்தியோகத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லல, வியாபாரம் பண்ண வேண்டாம்னு சொல்லல, எல்லாமும் பண்ணுங்க, ஆனா இந்த முயற்சி மட்டும் விடப்படாது. முயற்சியை விட்டு மறுபடியும் இதை விடுறதுக்கு சான்ஸ் உண்டு, இந்த லைஃப் வேஸ்ட் ஆயிடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அது போகாமல் ஒரு மனுஷன் பார்க்கணும். ஆனா அதே சமயத்துல கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. இத்தனை நாளா நான் விட்டேனே, இனிமேல் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படி பட வேண்டாம். எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கோ அந்த சந்தர்ப்பமே என்ன சொல்றது உங்களுக்கு? பல பிறவிகளை பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஜானவான்மா பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுல்லபா. அப்படின்னு இப்பிறவையில தங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்ததே சொல்கிறது. பல பிறவைகளில் நீங்கள் இதை பற்றி முயற்சி பண்ணியிருக்கீர்கள், ஆனால் முழு முயற்சியும் இங்கே பண்ணலை. அதனால தான் இப்படி வந்திருக்கு. அது இல்லாத போனால், சிறிதேனும் முயற்சி இல்லாத போனால், அந்த பகவானுடைய பிரசாதம் இல்லாத போனால், பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருந்த புண்ணிய பிரபவதி. நமஸ்காரம் பண்ணுறதுக்கோ அல்லது ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கோ முடியாது. பல பிறவைகளில் நல்லது பண்ணியிருக்கேன், ஆனால் அங்கே விடாமுயற்சி பண்ணலை. அந்த விடாமுயற்சி பண்ணணும். அந்த முயற்சி வடிவமாக பகவான் இருக்கார். நமக்கு முயற்சியை கொடுப்பது எது? நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான பரம்பொருள். அதனால தான் அவர் முயற்சி உருவமாக இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேர்? வியவசாயா. அதான் சின்மாத்திர ஸ்வரூபத்வாத் வியவசாயா. வெறும் சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கார், ஜோதி வடிவமாக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு வியவசாயம் முனைவர். உள்ளூரை இவ்வளவு இருட்டு இருந்தாலும் அந்த இருட்டை போக்கி நமக்கு ஆனந்தமான ஒரு சுரூபத்தை கொடுக்கக்கூடியதான சுரூபமாக இருக்கிறதுனால் அவருக்கு வியவசாயம் அனுபவி. எல்லாமே இங்கே தான் இருக்கு, இவரிடத்துல தான் இருக்கு. எப்படி கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்கோ, கயத்துல பாம்பு இருக்கோ, நீங்க தூங்கினீங்கன்னா உங்கள இடத்துல தான் ஸ்வாபனிக பதார்த்தங்கள்லாம் இருக்கோ. உங்களுக்கு ஸ்வப்னம் வருது, அந்த ஸ்வப்னத்தில் என்னென்னமோ பொருளை பார்க்குறேள். அப்பொருள்கள்லாம் எங்கே இருக்கு? மலையை பார்த்தேள், மலையில் யானையை பார்த்தேள், அருவியை பார்த்தேள், நதியை பார்த்தேள், நதி பிரவாகத்தை பார்த்தேள், அந்த நதி பிரவாகமாக போகக்கூடியதான இடங்களையெல்லாம் பார்த்தேள். இதெல்லாம் எங்கே இருந்தது? உங்கள் இடத்துல தான் இருந்தது, உங்கள் சரீரத்தில் தான் இருந்தது. சரீரத்தை விட்டு வெளியில் நீங்கள் போகலை என்ன? போய் பார்த்தேடே ஆனால் எந்த இடத்துல முழிச்சுட்டாலும் அங்கே இருந்தால் நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கடா இல்லையே. எந்த இடத்துல தூங்கினாலும் அங்கே என்ன முடிச்சுட்டு இருக்கு? இல்லை சார், நான் பாதி அமெரிக்காவுக்கு போனேன், அங்கெங்கேயும் இடமே தெரியாது எனக்கு, அங்கேயே முடிச்சுட்டேங்கிறேன். நிஜமாக நீங்கள் அங்கே இருந்தேன்னா எப்படி திரும்பி ஆற்றுக்கு வருது? இது வம்பா போயிடும். யாரும் சொப்பனை தூக்கத்துக்கே போக மாட்டான். இந்த சொப்பனை வந்து நம்ம இதை போயிட்டா கட்டோம். ஸோ விவகாரம் என்னடா, எந்த மனுஷனும் சொப்னத்தில் சரீரத்தை விட்டு வெளியில போய் சொப்னத்தை காணுவதில்லை, சரீரத்துக்குள்ளேயே காணுகிறான். சரீரத்துக்குள்ளே சொப்னத்தை காணுகிறான் என்று சொன்னால் சொப்னத்தில் பார்க்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் எங்கிருந்தது? உங்களிடத்துல இருந்தது. ஆனால் அந்த பொருள்கள் எல்லாம் உங்களிடத்துல இருந்த போதிலும் இதுக்கு அடிப்படையாக இருந்தது உங்க ஆத்மஸ்வரூபம். அங்கே தானே இருக்கும். ஏன் புலன்கள் சோர்வு பெற்றிருக்கல்ல? சரீரம் ரெஸ்ட் எடுத்துருக்கு, அப்போ ஓய்வு பெற்றிருக்கு. அப்போ எது வேலை செய்யறது? மனசு ஒன்று தான் வேலை செய்யறது. அந்த மனசு கூட பொருளாக மாறி போயிடுது. அப்போ மிஞ்சி இருக்கிறது தங்களிடத்தில் தாங்கள் பார்த்துருக்கேன். உங்கள் ஆன்மாவில், உங்கள் சைத்தன்யத்தில் தாங்கள் இத்தனை ஸ்வப்ன பதார்த்தங்களையும் பார்த்தேன். ஆகையால் ஸ்வப்னத்தில் பார்க்கக்கூடியதான அத்தான பொருள்களுக்கும் காரணமாக, அடிப்படையாக, ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம். அதனால தான் அவருக்கு என்ன வியவஸ்தானா, அவரிடத்துல தான் எல்லாம் இருக்கு. எல்லாவற்றையும் தான் தரித்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு வியவஸ்தானம் என்ற பெயர். அதான் அஸ்மின் வியவஸ்திதி சர்வஸ்யா இது வியவஸ்தானா. யார் யார் இருக்கா சார்? லோகபாலாதி அதிகாரி அதிகாரா. லோகபாலாதி அதிகாரால் இருக்கா. நம்ம இப்போ சாதாரணமாக உயிரோடு இருந்துட்டுருக்கோம். அதுக்கு பிறகு இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு என்ன ஆக போகிறது? இங்கேயே ஞானம் வந்தது ஏனால் இந்த இதயம் வெடிச்சு அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் வெளியில் எங்கே இருக்கிற ஆத்மாவும் ஒன்றா போயிடும். இது மேலே பிறவி இல்லை. இது ஜீவன் முக்தி. சரீரம் கீழே விழுந்தமே விதேக முக்தின்னு பேர். இல்லை இங்கே ஞானம் வரலைன்னா இவன் பண்ணினதான உயர்ந்ததான உபாசனா மதிப்பினால இவன் பிரம்மலோகத்துக்கு செல்கிறான். பிரம்மலோகத்துக்கு போன பிறகு பிரம்மலோகத்தில் இங்கே சனக சனந்தநாதிகள்லாம் இவருக்கு சொல்லி கொடுத்து அங்கே ஜீவன் முக்தி கிடைக்கும். மறுபடியும் ஈரேழு 16 பௌரங்களில் எங்கேயுமே இவன் பிறக்க போகிறது இல்லை. அப்படி இல்லாமல் வெறும் கர்மாக்களும் சில கர்மாக்கள் சிலதை பண்ணினானேயானால் அவன் பிரம்மலோகத்துக்கோ ஸ்வர்க்கலோகத்துக்கோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 10,000 வருஷம் 20,000 வருஷம் அங்கே வாழ்ந்து மறுபடியும் கீழே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி இந்த லோகத்துக்கு வரப்போகிறான். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல காரியமும் பண்ணலை. பிறந்த அவன் வந்துட்டு ஏதோ சாதாரணமாக லௌகிகமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பசிச்சா சாப்பிட்றது, தூக்கம் வந்தால் தூங்கிறது, வீட்டிலேயே லௌகிக விவகாரங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறது, இப்படியே இருந்தவன் மறுபடியும் இங்கே பிறந்த மனுஷன் இங்கே பசுவாகவோ நாயாகவோ திரும்பி திரும்பி இப்படியே பிறந்துட்டே இருக்க போகிறார். இதுதான் மரணானந்தரம் நடக்கக்கூடியதான காரியம். ஆனால் சில பேர் என்ன பண்ணிவிட்டா, ரொம்ப உயர்ந்ததான உபாசனை பண்ணியிருக்கார், ஜோதி வடிவமாக உபாசனை பண்ணியிருக்கார், அல்லது விஷ்ணுவ விராட் ரூபமாக உபாசனை பண்ணியிருக்கா, ஓங்கார உபாசனாதிகள்லாம் பண்ணியிருக்கா, அப்படி பெரிய உபாசனங்கள் தீர்க்க உபாசனங்கள். அனுமார் பாருங்க, அவர் விடாமல் சில யுகங்களாக அவர் பாட்டுக்கு ஓங்காரத்தை உபாசனம் பண்ண ராமநாம உபாசனம் பண்ணி கொண்டே இருக்கார். இப்படிப்பட்டவா அடுத்த பிறவியில் என்ன ஆவா தெரியுமா, அவனுக்கு இன்னும் கியாரத்தை பக்கத்து போல இது உபாசனையிலேயே இருந்து மூழ்கி போயிருக்க. இப்படிப்பட்டவாள் அடுத்த பிறவியில அதிகார புருஷால் ஆவா. அதிகார புருஷால யாருன்னு, இந்திரன், யமன், சோமன், அக்னி, பர்ஜன்யன், இப்படிப்பட்டதார ஒரு உண்மை. ஏன்னா அவ ஒரு யுகம் வரைக்கும் அவ சுகத்தை அனுபவிக்கணும், அந்த ஒரு யுகம் ஆன பிறகு அவளுக்கு அதுக்கு பிறகு ஞானம் வந்து மோட்சத்தை அடைவாள். அது போல இருக்கக்கூடியதான அதிகார புருஷால் அஷ்ட திக்பாலகால் இவா எல்லாருமே எங்க இருக்காங்க, இந்த ஆத்மால தான் இருக்க. இப்ப நான் சொன்னதான ஆத்மா தான் அவளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஆகையால் அதிகார் லோகபாலாதி அதிகார, இந்த உலகத்துல பிறக்கக்கூடியதான மனுஷியால் பிராணிகள் எத்தனை வகையினர், நாலு வகைகள், ஜராயுஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம். ஜரா அப்படின்னு சொன்னா அம்மா வயதுல இருக்கிற கர்ப்ப பையிருக்கே அதுக்கு ஜரான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல, ஜராயுன்னு பேரு. அந்த கர்ப்பையிலிருந்து தோன்றியதான இனங்கள் எது, மனுஷன், மாடு, இப்படிப்பட்டவை எல்லாம் அம்மா கர்ப்பையில பிறந்து அதுக்கப்புறம் வெளிவந்தவர்கள், இவளுக்கு ஜராயுஜான்னு பேர். அதுக்கப்புறம் ஜராயுஜம், அண்டஜம், அண்டஜம்னா முதல்ல முட்டையா இருந்து அந்த முட்டையானது உடச்சுண்டு வெளியில வருது. இந்த பசு பட்சியாதிகள்லாம் பட்சிகள்லாம் பாருங்க, அது முதல்ல தான் முட்டையிடும், அந்த முட்டையாத போதுகி அதுக்கப்புறம் அது அந்த முட்டை உடஞ்சி அதுலேருந்து வரும். இவைகளுக்கு என்ன, அண்டஜம்னு பேர். அது சில இனங்கள். அப்புறம் ஸ்வேதஜம், நம்ம சரீரத்தில் வேர்வை இருக்கு, அந்த வேர்வையை பிரிச்சுண்டு அதுலேருந்து வெளியில் வரும். அது இந்த தலையில் பேனெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவைகள்லாம். அதே போல் சரீரத்தில் பாக்டீரியா எத்தனையோ உண்டாகிறது, இவைகள்லாம் வேர்வையினால் உண்டாகக்கூடியது. இன்னும் சில பிராணிகள் பூமியை உடச்சுட்டு வெளியில வர போறது, அதான் உத்பிஜம்னு பேர். இது மரங்கொடிகள் எல்லாம் இப்படி நாலு விதமான பிராணிகள் இருக்கலாம், ஜராயுஜ, அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜன். அத்தனை பிராணிகளுக்கும் அடிப்படையா இருக்கிற இடம் இதுதான். அதனால லோகபாலாதி அதிகார ஜராயுஜ அண்டஜ உத்பிஜ இப்படி. அதோட மட்டும் இல்லாமல் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர அவாந்தர வர்ணா, இவாளுக்குள்ளேயே எத்தனையோ அவாந்தர ஜாதிகள், பிராமணன், க்ஷத்ரியால், அந்தனர், அவா, இவா அப்படின்னு. இதெல்லாம் எங்க பிறந்திருக்கு, போன ஜென்மாவில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல. போன ஜென்மாவில் நல்ல கர்மாக்களை பண்ணியிருந்தானே, ஏன்னா அவனுக்கு இந்த வழி வரும். அவன் வேற கர்மா பண்ணியிருந்தா அதுக்கு தகுந்ததாக வரும். இதனால வசத்தி தாழ்த்திங்கிறது கிடையாது, யாராருக்கு எது தெரியுமோ எதுக்கு அனுகூலமாக இருக்கோ அவ அந்த காரியத்தை பண்ணுவா. ஆகையால் அதுக்கு தகுந்ததாக ஜென்மா கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு என்ன, அவளுக்குள்ளேயே என்ன, பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்த, சந்நியாச லட்சணா, பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச லட்சணம். பிறந்ததுமே அவன் சாதாரணமாக அப்படி இருக்கார், அஞ்சு வயசு எட்டு வயசு ஆன பிறகு அவனுக்கு என்ன பண்ற, உபநயனம்னு பண்ற, போனல்னு பண்ற. அது அந்தணர்களா இருந்தா எட்டு வயசுல பண்ணணும், சத்திரியாளா இருந்தா பன்னெண்டு வயசுல பண்ணணும், இதரா இருந்தா பதினாறு வயசுக்குள்ள பண்ணி ஆகணும். ஆஷோடசார் பதிதா காயத்ரி, பதினாறு வயசுக்குள்ள பண்ணி ஆகணும். அந்த காயத்ரி மந்திரம் அவளுக்கு கிடைச்சதையான, அதற்கு பிறகு அதனால எல்லா விதமான சௌக்கியமும் அவளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இது அத அந்த காயத்ரி மந்திரம் வந்து உபநயனம் ஆச்சுன்னா அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். அதற்கு பிறகு வேதாத்தியனம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு விவாகம். இந்த விவாகம்னு வந்ததையானால் அவன் கிரகஸ்தன் ஆகிவிடுகிறான். கிருஹிணி கிரகமுச்சதே, அந்த வீட்டுக்கு ஒரு வழக்கேற்கிறதுக்கு ஒரு பெண், அவள் இருந்தா தான் இவனுடைய வாழ்க்கை பூர்ணமான. அவள் இல்லாத போனால் இவன் இருந்து பிரயோஜனம் இல்லை, தனியாக ஒன்றும் இவனால் பண்ண முடியாது. ஆகையால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கர்மாவை பண்ணணும். ஆகையால் அப்படி அவள் இருக்கிற இடத்துக்கு கிரகஸ்தன்னு பேர். ஆகையால் கிரகம்னாலே ஆத்தகாரியின்னு பேர். இப்படி ஆத்தகாரியோடு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மத்தை பண்ணணும். நீர் மட்டும் பண்ணு நான் சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்ன போறாது. அதே போல அவரும் தர்மத்தை பண்ணணும், இவரும் தர்மத்தை பண்ணணும், சக தர்ம ஜரீதமா. அதனாலதான் கிரகஸ்தாசிரமத்துக்கு ரொம்ப விசேஷம். கிரகஸ்தாசிரமமானது நான்கு ஆசிரமங்கள்ல மிக சிறந்ததான ஆசிரமமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நாலாசிரமத்துல இருக்கிறவாளுக்கும் இவன் தான் அடிப்படையாக சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். பழைய நாள்ல வேதாத்தியனம் பண்றவாள்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் உத்தராத்துல வந்து சாப்பிடுவான். இன்னைக்கு திங்கக்கிழமை உத்தராத்துல, செவ்வாய்க்கிழமை உத்தராத்துல, புதன்கிழமை இப்படி வாரம் வாரம் ஒரு நாள் அங்கே வந்து சாப்பிடுவான். இவாளுக்கு அவளுக்கு போடணும் என கூடியதான ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம அதுல நாமும் ஒரு நாள் வந்துடா வேதாத்தியனம் பண்ண கூடியதான குழந்தைக்கு சாப்பாடு போடுறோம். அன்னதானம் மிக சிறந்ததான ஒரு தானம். மற்ற தானங்களை விட இந்த அன்னதானத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு தெரியுமோ, நான் மற்ற காசு 100 ரூபாய் கொடுத்தா 800 ரூபாய் கொடுத்துருக்கலாமே தோணும், 1000 ரூபாய் கொடுங்கோ, இன்னும் கொடுக்கலாம் சார் அவருக்கு இருக்கிற விஷயத்துக்கு அப்படிம்ப. ஆனா அன்னதானம் ஓரளவுக்கு மேல ஆச்சுன்னு போடும் தான் சொல்லி ஆகணும். சாப்பிட்ட பிறகு அதுக்கு மேல இன்னும் போடுன்னு சொல்ல முடியாது, கட்டி எடுத்துட்டு போக முடியாது. இங்க இருக்கிற இடத்துல சாப்பிடணும்னு ஆரம்பிச்சாரே, ஏன்னா ஓரளவு அளவுக்கு மேல அவனால உட்கொள்ள முடியாது. ஆகையால் திருப்தி என்கிறது இங்கேயே கிடைக்கிறதா. ஆகையால் தான் அன்னதானம் எல்லா தானங்களும் ரொம்ப வசதின்னு சொல்றது. அப்படி அன்னதானம் பண்றதுங்கிறது கிரகஸ்தாசிரமத்தில் நடக்கும். அதே போலயே புருஷால் ஞான தானம் பண்ணுவா. இந்த ஞானம் அவளுக்கு தெரிந்ததான விஷயத்தை 4 பேருக்கு சொல்லுவா. இது அடுத்ததாக ஒரு தானம். இவைகள்லாம் எதனால் நடக்கும், கிரகஸ்தாசிரமத்தில் தான் நடக்க முடியும். அதற்கு பிறகு இவ பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போட்டிருக்கா, மற்ற கிரகஸ்தாளுக்கு ஆத்துக்கு வந்து அவளுக்கு சாப்பாடு போடுறா. அதிதி தானம், அதிதி சத்காரம்னு பேரு. வானப்பிரஸ்தால் அவளுக்கு இவா தானம் பண்ணிருக்கா. சன்னியாசிகள்லாம் பிக்ஷாடனம் பண்ண வருவா, அவளுக்கு யாரு பிக்ஷை போடுறா, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா தானே போடுவா. அப்ப என்ன சொன்னார், எல்லா ஆசிரமத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியதான ஆசிரமமாக அமைஞ்சிருக்கு கிரகஸ்தாசிரமம். இதற்கு பிறகு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தா மட்டும் போறாது, நம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற மாதிரியே தான் நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு பற்றுதல் வருது. இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அது சேர்த்து வைக்கணும், இது சேர்க்கணும். தஸ்மாத்யாகாத வேதம் சொல்லுது, நிறைய அன்னத்தை தயார் பண்ணி வைப்பா, யாராவது வந்தா இல்லையுன்னு சொல்லப்படாது. யார் ஆத்துக்கு வந்தாலும் உட்காருங்கோ, இலை போடுறேன் உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா ஸ்திரீகள். எதற்காக, நம்ம ஆத்துக்கு வந்தா பசியோட போகப்படாது அப்படிங்கிற விவகாரம். அதுக்காக நிறைய அன்னத்தை சேர்த்து வைக்கணும், நிறைய பொருள்களை சேர்த்து வைக்கணும். ஏன், வந்தவாளுக்கு கொடுக்கறதுக்காகத்தான். யாரு வந்தாலும் நம்ம அதுல சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து நடத்தவும் உத்தம கிரகஸ்தன். அப்படி இவன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா இவனுக்கு மனசு நிம்மதி வேணும். இந்த மனசு நிம்மதி எப்படி கிடைக்கும், அது எங்கேயாவது கடையில கிடைக்கக்கூடியதான பொருளா இல்லையே. அந்த மனசு நிம்மதி இவனுக்கு கிடைக்கணுமே ஆனால் இவனுக்காக ஒருத்தர் தபஸ் பண்ணணும். அந்த தபஸு பண்ணக்கூடியதான ஆசிரமம் தான் வானப்பிரஸ்தாசிரமம். கண்ணை மூடிட்டு மற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டு ஒரே எண்ணத்தை வச்சுட்டு அந்த தபச ஒரு மந்திரத்தை, ஏதோ ஒரு மந்திரத்தை அவன் தியானம் பண்ணணும். பஞ்சாட்சரமோ ஷடாட்சரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இதனால என்ன ஆறு தெரியுமோன்னு, அவள் இருக்கும்பொழுது அவள் யாரை நினைக்கிறாளோ அவளுடைய மனசு ஏகாகிரத்தை அடைகிறது, கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடியதான மனசு சாந்தியை பெறுகிறது. இதற்காகத்தான் வானப்பிரஸ்தாசிரமம். பழைய நாள்ல எல்லோரும் வானப்பிரஸ்தாசிரமம் ஆத்திலேயே இருந்தாலும் ஒரு மூலையில் இருக்காது, மணிக்கணக்கில் ஜபம் பண்ணிட்டு இருப்பா. இப்போ மணிக்கணக்கில் டிவி பார்த்துட்டு இருக்கா, மத்தியானம் 2 மணிலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டிவி தல ஆட்டலையே, இப்படி ஆட்டிகிட்டே இருக்கேன். என்னடா பால் போகிற பண்ணல கண்டு போகிறத தவிர இவனுக்கு வேற ஏதாவது கண்டு இருக்கானோ வாழ்க்கையில் பாருங்க, இப்படி போயிட்டு இருக்கு. பொழுது போக்கப்படாதுங்கிறது சாஸ்திரம் சொல்றதுக்கு காரணம் என்ன, உனக்கு கிடைத்ததான அரிதான இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கிட்டு இருக்கியப்பாங்கிறது. அதற்கு பிறகு எல்லாத்துக்கும் மேல சன்னியாசாசிரமமா இருக்கிறவன் ஓங்கார தியானம் பண்ணிட்டு நாடு முழுக்க சுபிட்சமா இருக்கணும், இந்த நாட்டில் இருக்கிற சகல க்ஷேமங்களும் ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தபஸ் பண்ணிட்டே தான் உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கான் மோட்சத்துக்கு. இப்படி பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, இப்படிப்பட்டதான 4 விதமான ஆசிரமங்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது பரமாத்மா. ஆகையால் பிராமண க்ஷத்ரிய வைசிய ருத்ர அவாந்தர வர்ணம் பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாச லட்சண ஆசிரம. அதுக்கப்புறம் தத் தர்மாதிகான் விபஜ்ய கரோதி, யார் யாருக்கு என்னென்ன தர்மம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல் உண்டு. புருஷன் வந்து நான் துளசி பூஜை பண்றேன்னா நடக்காது. அதை யார் பண்ணணுமோ அவ தான் பண்ணணும். அந்த ஆத்துல இருக்கிற அம்மா இருக்கல, அவ காலம் எழுந்து ஸ்நானம் பண்ணி அந்த துளசிக்கு வந்து ஒரு மூணு பிரதட்சிணம் பண்ணி தீபத்தை ஏற்றி வைக்கிட்டு நமஸ்காரம் பண்ணணும். அது ஸ்திரீகள் பண்ணணுமே தவிர புருஷால் பண்ணப்படாது. புருஷால் பண்ணிதான் பிரயோஜனம் இல்லை. சில காரியங்கள்லாம் சில பேருக்கு தான் சொல்லியிருக்கு. அதே போல புருஷாலா இருக்கிறவா சந்தியாவந்தனம் பண்ணணும். ஸ்திரீகள் வந்து நானும் பண்றேன், காத்துக்காரன் தான் பண்ண, நானும் பண்றேன் பொங்க அப்படின்னு ஆரம்பிச்சா பிரயோஜனம் இல்லை. ஆகையால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் செஞ்சு சமைச்சிருக்கு அமைச்சிருக்கு. அதான் வர்ணாசிரம தர்மங்கள் என்ற பெயர். அந்த வர்ணாசிரம தர்மங்களையும் தயார் பண்ணி வச்சது பகவான். இன்னார் இன்னென்ன பண்ணுங்க, இப்படி பண்ணினேன்னா சகல க்ஷேமத்தையும் அடைவேள். இது ஒன்று தாழ்த்தி ஒன்று வசத்தி எனக்கூடியதான எண்ணம் வரப்படாது. இன்னாருக்கு இந்த காரியம்னா அந்த காரியம் அவர் பண்ணணும், அதனால் அவன் முன்னனுக்கு வரலாம். இன்னொரு வழியா வருது அதை பண்றேன்னு இங்க எடுத்துக்கூடாது. யாருக்கு எது ஸ்வதர்மம் வகிச்சிருக்கோ அவளுக்கு அந்த தர்மம் ரைட்டு, இன்னொரு தர்மம் அவளுக்கு சரியா பொருந்தாது. ஆகையால் இப்படிப்பட்டதான வர்ணாசிரம தர்மங்களை அவளுக்கு நிறுத்தி வச்சு பிரிச்சு இதை பண்ணுங்கப்பா, இதை பண்ணினா உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை நான் கொடுக்குறேன். அந்த இருக்கிறார் வேதாத்தியனம் பண்ணினாதான் அவருக்கு பலன். மற்றவர்கள் தன் காரியத்தை பண்ணினா அவளுக்கு அந்த பலன். எல்லோருக்கும் மோட்சம் உண்டு, எல்லோருக்கும் சிவன் அருள் உண்டு. சிவன் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, ஆனால் அவளுக்கு எந்த வழியில சொல்லியிருக்கோமோ அந்த வழியில பகவான போற்றணும் எனக்கூடிய அந்த வழி எனக்கு தெரியாதேன்னு கேட்கப்படாது. அந்த வழி உங்களுக்கு தெரியாத போனால் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டுங்க. புஸ்தகங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் போட்டிருக்க. கேட்டையிலையானால் கரெக்டா சொல்லுவா என்னன்னாருக்கு என்ன இந்த தர்மம்னு. ஆகையால் வர்ணாசிரம தர்மங்களுக்கு அடிப்படையா இருக்கிறவர் அவர். தர்மான் விபஜ்ய கரோதி இதுவா வியவஸ்தானா, இதுதான் பங்குபாடு. பிரிச்சு அவளுக்கு என்னென்னாருக்கு இது பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்க. ஒரு ஆபீஸ்ன்னு இருந்தாலும் இல்லை ஒரு ஒரு கடையில இருந்தாலும் மற்ற எதுவாக இருந்தாலும் என்னென்னாருக்கு என்னென்ன வேலைன்னு சொல்றோமோ இல்லையோ, அல்லது ஆத்துல இருந்தாலும் ஸ்திரீகளாக இருக்கிறவா நீங்கள் சமைங்க, புருஷாளாக இருக்கிறவா நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு பிரித்து வச்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த பிரித்து வச்சதான நிலையை யார் கொடுத்தது? பகவான் கொடுத்தார். ஆகையால் அவருக்கு வியவஸ்தானா கிருத்திய லுட்டோ பகுடம் இது பகுடம் பிரத்தியா கர்த்தரி லியூட்டு. அதனால கர்த்தர் லியூட் பிரத்தியதுனால வியஸ்தை பண்ணுபவருங்கிறதுனால வியவஸ்தானம், வியவஸ்தான கர்த்தான் அர்த்தம். வியவஸ்தானத்தை பண்ணினவர் அப்படிங்கிற எண்ணத்துல இவருக்கு வியவஸ்தானா பிரிச்சு. வியவசாயோ வியவஸ்தானா, அதோட மட்டும் இல்ல இன்னொன்னு பண்ணிடுற சமஸ்தானா அத்தனையும் இருக்கு. அதன் எல்லாம் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா போறாதா, அந்த இடத்துல தான் இருந்து பண்ண வைக்கணும். அத்தனை பூதங்களும் தானட்டில் இருந்து தான் அதை சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். ஆயால் சம்ஸ்தானா, ஒரு காலத்துல தேவதைகளும் அறக்கர்களும் சேர்ந்து அமிர்தத்துக்காக பால் கடலை கடைய ஆரம்பி தொடங்கின. ஏன்னா அமிர்தம் வேணும், தேவதைகளுக்கு வேணும், ஏன்னா ராட்டுதான் கொண்டு இருக்கா, பிராணங்கள் போயிட்டு இருக்கு ரொம்ப பேருக்கு. ஆகையால் பிராணம் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இவாளுக்கு அமிர்தம் வேணும். அவளுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக வேணாம், ஏன்னா சுக்கராச்சாரியர் இருக்கார். அவர் பிராணம் போனாலும் ஜலத்தை தெளிஞ்சு வர வர வச்சு விடுவார். இருந்தாலும் சுக்கராச்சாரியர் தபசு போனிக்கு யாராவது பிராணம் விட்டாரா? ஏனால் இதுபோல சந்தர்ப்பங்கள்ல நமக்கும் அமிர்தம் இருந்தால் தேவையில்லைன்னு நினைச்சா மகாவிஷ்ணு போய் கேட்டுட்டா, எல்லோரும் சேர்ந்து பார்க்கறதுல கடைங்கோன்னு சொன்னார். கடைகிறதுக்காக சித்தமானா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க. சதி காரியார்த்த கௌரவே அரையோமிகி சந்தேயா, சத்ருக்களா இருந்தாலும் அவளோட சேர்ந்துக்கணும். ஏன் சார் அப்பதான் நம்ம பெரிய காரியத்தை பண்ண முடியும்னு மந்திர பரத்தை கொண்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடைகிறதுக்கு கயர் வேணுமே என்ன, வாசுகி இருக்கிறதுலே பெரிய பாம்பு, அந்த பாம்பை வச்சுட்டு அதை அதை சுத்தி இதை கடைகணும்னு ஆரம்பிச்ச. என்ன ஆச்சு தெரியுமோன்னா, சமுத்திரத்துல போட்டதுமே மொழிகி போயிடுது மலை. என்ன சார் மொழி போயிடுது இப்ப இந்த மலையை என்ன பண்றது அப்படின்னு மகாவிஷ்ணு பார்த்த. கவலைப்படாதீங்க, நான் அந்த மலையை கீழே இருந்து தூக்கி தூக்கி வைக்கிறேன்னு அகோபால அவதாராய ஒரு ஆமையா அவதாரம் பண்ணிட்டார். அவதாரம் பண்ணி அந்த மலைக்கு கீழே தான் நின்றுருக்கார், அந்த மலையை பிடிச்சிட்டு இருக்கார். இனிமேல அவருடைய முதுகு மேல இந்த மலையை சுத்திட்டே இருக்கு. அந்த வசதியா சௌக்கியமா இருக்கிறார். முதுகுல அரிப்பு இல்லாம போறதுன்னு முழுக்க இப்படி போறது. அதுக்கப்புறம் என்ன செய்தார், இவ வேகமாக கடையும் பொழுது மலை மேலே போடுதான். அப்போ பார்த்தார் பக்கத்தில் நின்று அந்த மலைக்கு மேலே கையை வச்சு அது மேலே போகாமல் எப்படி போகாமல் அப்படி காப்பாத்துட்டு இருக்காரா பார்த்தீங்களா. அதோட என்ன பண்ணா தேவதற்கு சகாயம் பண்ணுன்னு தேவதை எழுதி. ஏன்னா அந்த பக்கம் 66 கோடி அரக்கர்கள் இருக்க, இவன் 33 கோடி தான் இருக்க, இந்த பக்கம் இழுக்க முடியல, அவன் இழுத்து விட்டா இந்த பக்கம் இழுக்க முடியல, என்னடா பண்றதுன்னு தானும் இங்க இருந்து சகாயம் பண்ணினாரா. இப்படி லோகத்துல சகல பிராணிகளுக்கும் இருப்பிடமாக இல்லாமல் அவளுக்கு செய்ய வேண்டியதான வியவஸ்தை தாங்கள் இப்படி பண்ணினா முன்னுக்கு வரலாம் எனக்கூடியதான நிலையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவளை எல்லாவற்றையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு இப்பொழுது இந்த நிலையில மட்டும் இல்ல பிரளய நிலையிலையும் அவரை தன்னிடத்துல அவளை அழைக்கி கொண்டு இருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் எல்லோரும் கம்யஸ்தானமாக இருக்கிற இடம் பகவான். ஆகையால் அவருக்கு சம்ஸ்தானு பேர். யாத்ர பூதானாம் சம்ஸ்திதி பிரளய காத்மிகா சமாஜ சமீச்சீனம் ஸ்தானம் அஸ்யா இதுவா சம்ஸ்தானா. அத்தனையும் அங்கே இருக்கார். ஆகையால் இவருக்கு சம்ஸ்தானா. பிறகு அவருக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கோம், ஸ்தானதா. எல்லோருக்கும் அந்தந்த நிலையை கொடுக்கறவன். ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்படி இருந்தோம், பிறந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம், அல்லது எப்படி இருக்கணும்னு நினைச்சோம், எங்கே இருக்கோம், கொஞ்சம் யோசனை பண்ணி இப்படியெல்லாம் வாழ்வோம் நினைச்சோமா 10-15 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு இருக்கிற நிலைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா ரொம்ப பேர் நினைச்ச பார்க்கணும். அத்தனையோ பேர் முன்னேறி இருக்கா பகவத் அனுகிரகத்தினால்தான். நம்ம முயற்சின்னு சொல்லாதீங்க, நம்மளை விட உயர்ந்ததாக முயற்சி பண்ணினவாளும் பின்னோக்கி இருக்கா பார்க்கணும். இத்தனையும் கொடுத்துருக்காருன்னு என்ன, பகவானுடைய அனுகிரகம் தான். நாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம விடுதலைதான முயற்சி நன்றாக வருது, அதுக்கு காரணம் என்ன, அந்த பகவான். ஆகையால் இன்னாருக்கு இன்னென்ன நிலையை கொடுக்குறார் பார்த்தீங்களா, அது நமக்கு தெரியாது. நம்ம இவ்வளோ வருவோம்னு நினைக்க மாட்டோம், இப்படி இருக்கணும்னு நினைப்போம், அதை விட இருந்தா இருக்கும். அதே போலயே நமக்கு வாழ்க்கையில கட்டங்கள் வரும், இந்த கட்டங்களை விட்டு நம்ம வெளியில வருவோமான்னு நினைச்சிட்டு இருப்போம், அதை விட உயர்ந்த நிலைக்கு வரோம். இவனுக்கு தெரியாது எந்த கட்டங்கள் வந்தாலும் அந்த கட்டங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்க, ஒரு நாளைக்கு நீ எதிர்பாராம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், ப்ராப்ளமே இருக்காது. என்ன சுவாமி இப்படி இருக்குன்னு இது முடியுமான்னு பார்த்தேனே, இது முடியாதுன்னு தீர்மானம் பண்ணின பேர் வெறும் சரி பகவான் அப்படி பண்ணுவாராம். அவர் என்ன பண்ணுவார், இனிமேல் இது கூட தான் வாழ்க்கையில சா போச்சு, நீங்க விட்டுவிட்டேன் இந்த பக்கம் வரேன் பார்த்தேன், அப்ப என்னடா நீங்க எது எதிர்பார்க்கலையோ அதை விட 3 மடங்கு நல்ல நன்மையை கொடுப்பாராம் அவர். ஆனால் அந்த மனுஷன் அந்த அளவுக்கு டீஸ் பண்ணி புரிஞ்சு விட்டுருவார் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் இருக்கட்டும். ஆனால் என்ன விவகாரம்னா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சகாயம் பண்றதுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு அவளுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி ஸ்தானத்தை கொடுக்கிறார். வாழ்க்கையில் மனுஷன் எப்படி இருந்தானோ அப்படியே இல்லை சார், அவன் முன்னுக்கு வந்துட்டு தான் இருக்கான். அப்பப்ப நட்டங்கள் வருது, ஆனால் அந்த நட்டங்களையும் தாண்டி வாழ்க்கையில் முன்னுக்கு வரான். ஒரு பிசினஸ்ன்னு நான் பெரிய ஷேர்ல போட்டான், என்னடா அஜனா 40 லட்சம் நட்டோம்னா பிராணன் விட, அப்புறம் என்னடா பண்ணினான், மறுபடியும் என்ன பண்ணினா பழைய நல்லட வசதியா இருந்துட்டு இருக்கான். யாருக்கிட்டா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, அவனை நம்பினவனுக்கு ஒரு நாளும் அழிவில்லை. பகவானை நம்பணும், இவர் நிச்சயமாக எனக்கு காப்பாற்றுவார் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமே ஆனால், நம்பிக்கை இருக்குமே ஆனால், நிச்சயமாக அவனை காப்பாற்றிட்டு கொண்டுத்தான் இருக்கார். அப்பப்ப வாழ்க்கையில இறங்குதல் இருந்தாலும் அவர் மறுபடியும் அந்த நிலைக்கு வரார். அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானத்தை கொடுப்பதனால் அவருக்கு என்ன பேரு, ஸ்தானதா. துருவாதீனாம் கர்மானுரூபம் ஸ்தானம். துருவன் 7 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, புத்தான பாதாரும் அவர் அப்பா. அவருக்கு 2 அத்தைக்காரி, சுநீதி சுருச்சின்னு. சுநீதின்னு சொன்னால் நல்ல எண்ணம் உள்ளவள், சுருச்சின்னு அழகா உள்ளவள். இந்த சுருச்சியின் இடத்துல மோகம் இவருக்கு, சுநீதியை தள்ளி விட்டார். சுநீதியினுடைய குழந்தை தான் துருவர். அப்பா மடியை ஏறி உட்காரணும்னு நினைக்கிறார். அந்த சுருச்சியினுடைய குழந்தை உத்தமன் அப்பா மடியில் உட்கார்ந்துட்டு இருக்கான், இவனும் அப்பா மணியில் உட்காரணும்னு நினைச்சான். ஏறி வரும்பொழுது அந்த சித்தி வந்து கீழே தள்ளிவிட்டா, நீ உனக்கு இங்கே ஏறப்படாது பண்ண, ஏன் அப்படின்னு கேட்குற அந்த குழந்தை, இல்லை நீ என் வயத்தில் பிறக்கலைங்கிற, அவ்வளோ என் வயத்தில் பிறந்தா தான் அப்பா மணியில் உட்காரலாம், அது இல்லையேன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கு விஷயம் ஒன்றும் குறையில, யாருக்கும் கவலை வந்த எங்கே போவா, அம்மா கிட்ட தான் போவா, அம்மா கிட்ட போய் அழறான். எத்துர்பகாயா உதரே கிரீதா, அப்பா அவர் என்னுடைய புண்ணியமே பண்ணாதானே என் வயதுல நீ பிறந்தப்ப, அதனால உனக்கு அந்த இடம் கிடைக்கல. ஆனா ஒண்ணுக்கு சொல்றேன்னா உனக்கு ஒரு வழி நான் சொல்லி தரட்டுமே, என்ன தெரியுமோ, அந்த வழியை நீ பின்பற்றினால் உலகத்துல உன்னால அடைய முடியாத பொருளே கிடையாது. நாண்யம் தத பத்ம பலாசலோச்சனாது துக்கச்சிதந்தே மிருகயாமிகிஞ்சனா. அந்த தாமரக்கண்ணன் இருக்காரு, அவரை நினை, அவருடைய பாதங்களை புடி, அதை தியானம் பண்ணு. அப்படி பண்ணினேயானால் உனக்கு வாழ்க்கையில வரக்கூடியதால எந்த துன்பமா இருந்தாலும் அந்த துன்பம் போகிறதுக்கு இது ஒண்ணு தானப்பா வழி, கற்பகாம்பாட்டி பாதத்தை புடி அப்படின்ற அது மாதிரி. நாண்யம் தத பத்ம பலாச லோச்சனா துக்கச்சிதந்தே மிருகயாமி கச்சனா அப்படின்னு சொன்னது. வேற ஒண்ணும் சொல்லல. அந்த குழந்தை ஓடின, எதுக்கு காட்டுக்கு ஓடினோம், ஏன்னா அந்த தாமரக்கண்ணனை கண்டுபிடிக்கணும். போறான், நடுவில் நாரதர் வர, நாரதர் ஏறப்பா இப்படி எல்லாம் பாரு, எத்தனையோ தாடி மீசையை வச்சுட்டு வருஷக்கணக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்க மாறுகள்ல, அவளுக்கெல்லாம் கிடைக்காதானவர் உனக்கு கிடைக்கே போறாராக்கும் அப்படின்னு. இந்த குழந்தை ஒன்றும் காதல கேட்டுக்கல. இதை பாருங்க அங்கிள், நான் சொல்றபடி கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க பாட்டுங்க. நான் அவரை பிடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிவிட்டேன், ஏன்னா எங்க அம்மா சொன்னா போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அம்மா சொல்லல என்ன ஒரு நம்பிக்கை தெரியுமோனா, அந்த குருவாக்கியத்துல நம்பிக்கை இருக்கணும். அவர் சொன்னா ஒரு நாளும் தப்பிதமாக நம்ம நன்மைக்குத்தான் சொல்வார் எனக்குடையதான அபிப்பிராயத்தோட போறேன். நாரதர் சொன்னா அதாவது கேட்கல, உமக்கு தெரிஞ்சா சொல்லும், இல்லைன்னா உங்க வழியில நீங்க போற, நான் பாத்துக்கிறேன்ட்டான். நாரதர் சந்தோஷப்பட்டாரா, இப்படின்னா இருக்கிற ஒரு நம்பிக்கையோட கலந்து அவருக்கு எல்லாபடியும் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை எடுத்து சொன்னாரோ. சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயங்க மருணோட்டே க்ஷணாதரம் பிரணதாசிரயணம் ருண்ணம் சரண்யம் கருணார்ணவம் அப்படின்னு பகவானுடைய ஸ்வரூபம் தலையிலிருந்து பாதம் பருக்கி அவருடைய சுரூப தோள்பட்டைகள் அது இது எல்லாத்தையும் சகல ஆபரணங்கள் கிரீட்டங்கள் மகரகுண்டங்கள் அத்தனையும் சொல்லி அந்த சுரூபத்தை எடுத்து சொன்னதுமே பகவான் என்ன பண்ணார், துருவசுவாமி எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து 6 மாதம் விடாமல் தபஸ் பண்ணினார். கடைசியில் பகவான் இது வரைக்கும் பிரத்யட்சமாவினர் மூச்சு பிராணாயம் பண்ணிட்டார், தபஸ் பண்ண தொடங்கினார். வெளியில காத்து ஸ்தப்தமா போயிடுது, தேவதைகள்லாம் ஓடுற மகாவிஷ்ணு விட்ட. அப்பொழுது மகாவிஷ்ணு அங்கிருந்து இறங்கி வர, நாரதர் எந்த வேஷத்தை சொன்னாரோ அந்த வேஷத்தை போட்டு இறங்கி வர வந்த பகவான் எந்த பகவான பார்க்கறதுக்கு மகாலட்சுமி தாயாரும் காத்துண்டு நிக்கிறாளோ அந்த பகவான் வந்து துருவனுக்கு முன்னால காத்துண்டு நிக்கிறார். துருவன் கண்ணு திறக்கல, ஏண்டான் உள்ள இதயத்தை பார்த்துட்டு இருக்கார், ஏன் கண்ணு திறக்கிற, தன்னுடைய மாயினால உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை மறைச்ச கண்ணை திறக்கிற பையன் பார்த்தா எதிர்க்க அதே ஸ்வரூபம் ஆபாதாள நமஸ்தராந்த அப்படின்னு அந்த ஸ்வரூபம் முழுக்க காணப்படுகிறது. பார்த்துமே கண்ணால ஜலத்தை விடுறா, என்னன்னா நான் படிக்கலையே, ஒரு எழுத்து எனக்கு வராது, ஒரு ஸ்லோகம் சொல்ல வராது, ஒரு இதுன்னு என்னால் ஸ்தோத்திரமும் என்னால் படிக்கலையேண்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் உள்ளே இருக்கக்கூடியதாக அந்த திருவருடைய மனசில் இருக்கிற எண்ணத்தை அறிந்தார். பஸ்பர்சபாலம் கிருபையா கபோலே அப்படின்னு தன்னுடைய வேதமயமாக இருக்கக்கூடியதான சங்கத்தினால் அந்த குழந்தையினுடைய கன்னத்தை அப்படியே தடவி விட்டார். அப்பொழுது அவனுக்கு தானா தோணித்தான், அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால உள்ளூர் வீணிட்டு அந்த ஸ்வரூபம் இதயத்திலிருந்து தானா ஓட வர ஆரம்பித்தது. அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை இவன் தப்ரவிஷ்ய மம வாஜமிமம் பிரசுத்தம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதம்னா அந்யஸ்தரணவணத்வகாதீனமோ பகவதே முருடாய துவ்யம். யார் என் இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு கண்ணை பார்க்கும்படியும் காதை கேட்கும்படியும் மூக்க முகரும்படியும் நாக்க சுவைக்கும்படியும் அத்தனை செயல்களையும் பண்ணி கொண்டு இருந்திருக்கீங்களோ அப்படிப்பட்டதான பிராண வடிவமா இருக்கக்கூடியதான தங்களுக்கு நமஸ்காரம்னு ஆரம்பிச்சு ஒரு 20 ஸ்லோகத்துல பகவான ஸ்தோத்திரம் பண்றார். பகவான் சந்தோஷப்பட்டு கொடுத்தேன் உனக்கு இப்பொழுதே மோட்சத்தைங்கிற, மோட்சம் வேணும்னு கேட்கிறான் பையன், மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். சரி அப்போ போக வேண்டியதானே என்ன, பகவான் சொல்லலை, என்னை நம்பின வாழ்க்கு நீங்கள் எவ்வளோ கேட்குறீனோ அதை விட 3 மடங்கு கொடுப்பேன். ஏன், அதான் என்னுடைய சுபாவம். வாஞ்சா சமதிகம் பலமமிச்ச வாஞ்சா சமதிகம் பயாத்ராதும் தாதும் பலமமிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானம் திரவஹி சரணாவே வலிபுடவு. கேட்டதை விட அதிகமாக கொடுக்கணும், நீங்க மோட்சத்தை தான் கொடுத்தேன், நான் இந்த போகத்தையும் கொடுக்குறேன் மோட்சத்தையும் கொடுக்குறேன். சோ இப்ப இந்த உலகத்துல எல்லோரை விட யார் இருக்காளோ அத்தனை பேரோட உயர்ந்ததான ஒரு நிலையை நான் கொடுக்குறேன். இது துருவஸ்தானம். இந்த நார்த்த போல்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த நார்த்த போல கொடுத்து அங்கேயே நீ இருந்து பிரம்மலோகத்துல எத்தனை நாளும் வாழ்ந்து அதற்கு பிறகு பிரம்மலோகம் முடிகிற காலத்துல நீ வந்து என்ன வந்து சேரு அப்படின்னு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த துருவன் ராஜ்யத்துக்கு வந்து வெகு நாட்கள் பல ஆயிரம் வருஷங்கள் பரிபாலனம் பண்ணி அதற்கு பிறகு சரீரத்தை தியாகம் பண்ற. தியாகம் பண்ணும் பொழுது விமானம் வருது, விமானத்துக்கு ஏறி போறார். பாதி தூரம் போற மாதிரி விமானம் இருந்து நான் திரும்பி வரணும்ட்டார். ஏன் அப்படின்னு எனக்கு உபதேசம் பண்ணியிருந்தானே எங்க குரு அம்மா இருக்காளே, அவளுக்கு இல்லாத மோட்சம் எனக்கு எதிர்க்க அப்படிங்கிற அவர் சொன்னார். நீ இப்படி நினைக்கிறியப்பா, அங்க முன்னால பாருங்க இன்னொரு பிள்ளையும் போயிட்டு இருக்க, அந்த உங்க அம்மா போயிட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. சோ அந்த இடத்துல அப்படி துருவஸ்வாமியா அங்க இருந்துட்டு இன்னைக்கும் துருவ நட்சத்திரம்னு சொல்ற போன் ஸ்டார்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அது துருவம். யார் யார் என்னென்ன கர்மா பண்ணினாலோ அந்த கர்மாவுக்கு தகுந்த அளவுக்கு அவளுக்கு பலத்தை கொடுக்கிறவர். ஆகையால் அவருக்கு ஸ்தானதா துருவாதீனாம் துருவன் முதலியவர்களுக்கு கர்மானுரூபம் ஸ்தானம். அவ என்னென்ன கர்மா பண்ணினாலோ அந்த கர்மாவுக்கு தகுந்ததான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவளை காப்பாத்துறார். ஆகையால் ஸ்தானதா, அதற்கு பிறகு அந்த ஸ்தானத்தை அனுபவிக்கிற துருவனாகவும் அவர் தான் இருக்கார். அவினாசித்வா துருவா, ஒரு நாளும் அழிய மாட்டார் பகவான நம்பினவாள். அவள் அழியறதில்லை, பகவானும் அழியறதில்லை. ஆகையால் பர்மனண்டா இருக்கக்கூடியவர் திருவர். பிறகு பரர்தி பரமஸ்பட்டா துஷ்ட புட்ட சுபேட்சடா, பகவானுக்கு இன்னொரு நாம பரர்தி பராருத்தி விபூதி. பகவானுக்கு எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்குன்னு இன்னும் கணக்கிட முடியலேன்னு. உலகம் முழுக்க அவர் தானே, நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா என்ன சந்தோஷம் இவனுக்கு, ஆஹா வாங்கிவிட்டேனேன்னு. இந்த பூமண்டலம் முழுக்க அவர் தான், இதை கிரியேட் பண்ணது அவர் தான், இதில் எத்தனை மாடி கட்டினாலும் அவர் தான். அவருடைய இடத்துல நாம் கொஞ்சம் வாங்கிட்ட பட்டா நாம வாங்கி வச்சுட்ருக்கோம். யாருக்கு சேர்ந்தது? பூமாதா யாருக்கு சேர்ந்தது? பகவானுக்கு சேர்ந்தது. ஆனா எனக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான தங்கம் எல்லாம் யாருக்கு சேர்ந்தது? பகவானுக்கு சேர்ந்தது. அத்தனை பதார்த்தங்களும் அத்தனை ஐஸ்வர்யம் எல்லாம் பகவானுக்கு தான். ஆனா அது இன்னதுன்னு யாராலையும் எண்ண முடியல. பரர்தி பராருத்தி விபூதி அஸ்யாயி பரர்தி. பிறகு பரமஹா பராமா சோபா, அவருடைய அழகு, அவருடைய ஒரு ஆனந்தம், ஒரு நிலை, அது என்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு வியக்தியை பார்த்தோமே அவர் அழகா இருக்காரு, அழகுன்னு என்னதுன்னு தீர்மானம் பண்ணணும். மூக்கழகா கண்ணழகா, சாதாரணமா பொண்ணு பார்த்தோமே கண்ணு மூக்க அழகா இருக்குன்னு சொல்லலாம். இது அழகு இல்லை, கண்ணை மூக்க தனியா நோண்டி டேபிள்ல வச்சு அழகா இருக்குமா, மூக்கு மொழியும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்ற, அது இல்லை அழக. அழகுங்கிறது என்ன? அந்த மனசு இருக்கக்கூடியதான எண்ணம். இந்த சாதாரணமாக வெளியில ஒரு உருவத்தை பார்த்து ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அல்லது எனக்கு நன்னா இருக்குன்னு கர்வத்தோட இருந்திருக்கா பார்த்தீங்களா, இதெல்லாம் 4 நாள் ஜுரம் வந்தா அதுக்கப்புறம் தெரியும். இது வரைக்கும் தான் இருக்கும் சாதாரணமாக, ஒரு 2 நாள் காய்ச்சல் வந்து அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா வசுதா நிஜமான அழகு என்ன? அந்த இதயத்தில் இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்கள். 4 பேருக்கு சகாயம் பண்ணணும், 4 பேரிடத்துல மைத்ரி பாவத்தோட இருக்கணும், எல்லோருக்கும் நல்ல இனிமையாக பேசணும், இனிமையாக என்னால முடிஞ்ச சகாயம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் நிஜமான ஒரு அழகு. அந்த அழகு நம்ம ரிஷி பத்னிகள்கிட்ட இருந்தது, அது இப்பொழுதும் நிறைய ஸ்ரீகள்ல இருக்கு, அது நம்ம காண தெரியல. அதற்குள்ள இந்த ராகத்வேஷாதை விழுந்து அழிச்சு விடுறதை தவிர நிஜமான அழகு நம்ம நாட்டு பெண்மணில இருக்கு. அப்படிப்பட்டதான அழகுக்கு மூலஸ்தானம் எது? பராமா சோபனா. அவளை பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணும்னு தோடுமா. மகாலட்சுமி தாயார் சமுத்திரத்திலிருந்து பிறந்த தேவதைகள அரக்கர்களும் அவளை நமஸ்காரம் பண்ணும்னு தோணித்தான். இதற்கு முன்னாலதான் அந்த பூத்தனன்னு ஒரு அம்மா வந்தா, அந்த அம்மா அழகு பண்ணிட்டு வந்தா, பியூட்டி பார்லருக்கு போனாலும் என்ன பண்ணாலும் தெரியாது, அழகு பண்ணிட்டு வந்தா. ஆனா எல்லோரும் அவளை பார்த்து மயங்கினாளாம். இதுவும் ஸ்திரீ தான், அதுவும் ஸ்திரீ தான். ஆனா மகாலட்சுமியை பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணணும்னு தோணுவானே, அந்த அம்மாவை பார்த்ததுமே மயங்குவானே. காரணம் என்னன்னு, அந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம். உங்க மனசு நன்னா இருக்குமையானால் நிச்சயமாக உங்களை கண்டதுமே நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அப்படிப்பட்டதான ஒரு நிலை யார் இடத்துல இருக்க, எங்க பகவான் இடத்துல பராமா சோபாஸ்யா இது பரமஹா. அதோட மட்டும் இல்ல, சர்வோத்கிருஷ்டோவா, எல்லாரும் விட உயர்ந்தவர், அனன்ய அதீன சித்தத்வாத், இன்னொத்தரால தனக்கு இது கிடைக்கணும் என கொடுக்கதான எண்ணம் இல்லை சார். எல்லா பதார்த்தமும் எனக்கு தானா வந்திருக்கு. பக்தாளுக்கும் அப்படித்தான், நான் இது வேணும்னு நீங்க யாரையும் கேட்க வேண்டாம், நீங்க கேட்கறதுக்கு முன்னால் இது வேணும்னு நீங்க நினைச்சேன்னா வந்து சேரும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், சர்வோத்கிருஷ்டமான ஸ்வரூபம், அதான் சம்விதாத்மதையா ஸ்பஷ்டா பரமஸ்பஷ்டா. இப்படி கிளியராக உங்க வாழ்க்கையில நீங்களே பார்க்கலாம், எது வேணும்னு நீங்க நினைக்கிறடா அது வந்து சேர்றது. அது என்ன? அதான் குரு கடாட்சம், அதான் ஈஸ்வர அனுகிரகம். அதே போலயே துஷ்டா, இருக்கிறத வச்சுட்டு ஆனந்தமா இருக்கேன் சார், அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு கவலைப்படல, எப்ப பார்த்தாலும் ஆஹா இருக்கே நமக்கு போறோம். அந்த போரும் எனக்குடையதான எண்ணம், வீட்டுல ஏதாவது கடைக்கு போய் வாங்கணும்னு, என்ன வாங்கணும் ஆத்திலேயே சமிருத்தியா இருக்கட்டும், எதையும் வாங்கணும்னு தோணல, இப்படிப்பட்டதான ஒரு சமிருத்தி இருக்கே அதான் துஷ்டின்னு. இப்படி பகவான நம்ம தியானம் பண்ணினோமே ஏனால் வாழ்க்கையில நாமும் துஷ்டியா இருப்போம். ஆகையால் பகவான் எல்லாற்றையும் அடைஞ்சிருக்கார், இது வேணும் எனக்குடையதான எண்ணமே கிடையாது அவருக்கு. அதே போல நாமும் எதை கேட்கிறோம், பகவான் பக்திமேவ தேகி, பரமேஸ்வரர் போய் ஒரு பக்தன் கேட்கிறான், நீ இதை கொடு அதை கொடு, நான் என்ன கேட்பேன், என்ன உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, கட்டிக்க வஸ்திரம் இல்லை, உடம்பு முழுக்க பாம்பு, எதை நான் கேட்பேன். அதனால ஹே பரமேஸ்வரா மாம் கிமிச்சு கிம் ததாசி, எனக்கு என்ன கொடுக்க போறேன், தவச்சா பாதம்புஜ பக்தி மேவ தேஹி, உங்களுடைய பாதத்துல ஒரு பக்தி இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுங்க. அந்த பக்தி எனக்கு இருந்தது ஏனால் அந்த கற்பகம்பால் என்ன பண்ணுவா தெரியுமோன்னா, ஓஹோ பரமேஸ்வரன் தியானம் பண்றாரா, இவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான் விவகாரம், என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்துருவோம். இன்னும் நீங்க கேட்கணுமா, ஒன்றும் கேட்க வேண்டாம், துஷ்டி சந்துஷ்டி. அப்படி துஷ்டி இருந்தால் அடுத்தது என்ன ஆனதுன்னு, புஷ்டி சர்வத்திர சம்பூர்ணத்வாத் புஷ்டா, மனசு சந்தோஷமா இருந்தால் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கேன், புட்டியா ஆனந்தமா இருக்கேன், நிறைய சாப்பிடுறான் சார், பாதாம் அல்வாவா டெய்லி சாப்பிடுறான், ஆனா ஒல்லியாவே இருக்கானே, மனசுல கவலை இருந்தா வேலை அவ்வளவுதான், ஆனா மனசுல நிம்மதியா இருக்கு, வெறும்னு சாதாரண ரசம் சார்ந்தான் சாப்பிடுறான், ஏகோ விஷ்ணுமகத் பூத ரொம்ப குண்டாரான், காரணம் என்னடான்னு, இந்த மனசுல துஷ்டி, மனசுல ஒரு பரிபூர்ண நிலை, அந்த நிலை எப்பொழுதும் இருக்குமையானால் சரீரம் ஆனந்தமாக இருக்கும். அதற்கு பிறகு சுபேட்சடா, பகவானுடைய நாமாக்கள்ல ரொம்ப சிறந்தமான நாமா சுபேட்சட. என்ன அடுத்த ஸ்லோகத்துல தாமர கண்ணனா இருக்கக்கூடியதான ராமனை பத்தி சொல்லப்படும், ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோன யோனய வீரசக்தி மதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்மவிதுத்தமஹா அப்படின்னு ராமனை பத்தி சொல்லக்கூடியதான நாமாக்கள். ராமாவதாரத்தை அந்த ராமன் பண்ணியிருந்த லீலைகள், அந்த ராமனுடைய கடக்கன் பார்வையை மேல விழாதான தப்பிச்சுட்டு இருக்கா ஜனங்கள்லாம், எச்ச ராமம் ந பசியத்து எச்ச ராமம் ந பசியதி நிந்தித சபவேல்லோகே ஸ்வாத்மாபி ஏனம் விகரதி. ராமனை யார் பார்க்கலையோ, ராமனுடைய கண் பார்வை யார் மேல விழலையோ, அவளுடைய அந்தராத்மா அவளை வசதான், வேற யாரும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு ராமன் என்ன பார்க்கலையே, இல்ல இன்னைக்கு நான் ராமனை பார்க்கலையே அப்படின்னு ஒவ்வொரு பாணியும் துடித்து கொண்டிருந்தத அந்த ராமனை பார்க்கணும். ராமோ ராமோ ராம இது பிரஜானா பகவன் கதா, அங்க இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லோருமே ராமனு ராமன் ராமன்னே பேசிக்கொண்டே இருந்தாளா, வேற ஒரு பேச்சும் கிடையாது, கிரிக்கெட்ட பத்தி பேச்சு கிடையாது, வேர்ல்டு கப் பேச்சு கிடையாது, ராமோ ராமஹா ராமஹான்னு தான் சொல்றாரு. அப்படி அந்த ராஜாக்கு மேல அவ்வளவு ஒரு அபிமானம் வந்ததுன்னு சொன்னா அந்த ராஜாவானவர் அந்த ஜனங்களை எப்படி கவனிச்சுட்டாருன்னு பாருங்க, ஒவ்வொருத்தரையும் பர்சனலா தான் இருந்து கொண்டு யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கவனிச்சுட்டு இருக்கக்கூடியதான் அந்த ராமனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அதான் ராமோ விராமோ விரத மார்க்கோ நேயோ நயோ நயான்னு சொல்லப்படும், மார்க்க அவர் காட்டின வழி தான் வழி. ராமனுடைய வாழ்நாள்ல அப்பா வார்த்தை பொய்யாகப்படாதுங்கிறதுக்காக தான் காட்டுக்கு போனார், அப்பா சொன்ன வார்த்தைன்னு இல்ல, அப்பா சொல்லவே இல்லையே நீ காட்டுக்கு போன்னு அவர் சொல்லவே இல்லை, அப்பா சொன்னதாக கைகை சொன்ன அவ்வளவுதான். கைக்கு உங்க அப்பா இப்படி அபிப்பிராயப்பட்டார்னு சொன்னா அதுக்காகத்தான் போனார். என்னன்னா அன்னைக்கு கைக்கு கொடுத்ததான வார்த்தை இன்னைக்கு நான் காட்டுக்கு போகலன்னா அப்பா சொன்ன வார்த்தை தப்பா போயிடுங்கிறதுக்காக அப்பாவை சத்தியவாக்க ஆக்கணுங்கிறதுக்காக தான் நான் காட்டுக்கு போறேன். அல்லது காட்டுக்கு போகும்பொழுது லக்ஷ்மணன் சொல்றான் இது நியாயம் இல்லை இப்படி சொல்லப்படாது, இந்த அரசாங்கத்துல இத்தனை நாளா 64 தலைவர் 64வது ராஜா இத்தனை நாட்களாக பெரிய பையனுக்கு தான் ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்க தவிர மற்றவர்களுக்கு இல்லை. ஆயால் இப்படி யாராவது தப்பு பண்ணினா அவர் ராஜாவா இருந்தாலும் சரி அவரை தலையை எடுத்துக்கிட்டு நீ உட்கார வேண்டியதான் நியாயம்னு தர்மத்தை சொல்றான் லக்ஷ்மணன். ஆனா அப்ப சொல்றான் இப்ப நான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினேனையானால் லோகத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமோ, நான் இது எனக்கு வசதியா இருக்கு எனக்கு ராஜ்யம் வருங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் இவர் பண்ணினார், இவருக்கு நஷ்டம் வந்தா தர்மத்தை பரிபாலனை பண்ணுவாளான்னு சொல்லுவாங்க. ஆகையா தர்மம்ங்கிறது எப்படி அது எனக்கு நல்வையை கொடுக்கறதா இருந்தாலும் இப்போ இம்மிடியேட்டா நல்வை வராமல் அந்த தர்மத்தை பரிபாலனை பண்ணப்படாது அப்படின்னு தர்மங்களுக்குள்ளேயே எது சிரேஷ்டமான தர்மம் எது சாதாரண தர்மம் அப்படின்னு சாதாரண விசேஷ தர்மங்களை எல்லாம் பரிபாலனை பண்ணி எழுதி வச்சிருக்க. இப்படி நடத்தக்கொண்டதான் அந்த ராமனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அந்த ராமனுடைய சரித்திரம் சொல்வதற்கு முன்னால அந்த பகவானுடைய கடக்கன் நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜ நவங்கயே அப்படின்னு பங்கஜ நேத்திரனா தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதா இருந்த பகவானுடைய ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம் சுபேட்சணம் சுபமான சோபனமான கடக்கன் பார்வை. அவருடைய பார்வை நமக்கு விழுந்தா போறோம் அல்லது தாங்கள் பகவானை பார்த்தா போறோம். அதோட மட்டும் இல்ல ஒரு நாளைக்கு ஸ்வப்னத்துல உங்களுக்கு பகவான் காணப்பட்டு உங்களை ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க பகவானை பார்த்தா போதும் ஸ்வப்னம் வந்தா போறோம். என்ன ஸ்வப்னத்துல அவர் பார்வை நம்ம மேல விழுந்தாலும் நம்ம இந்த ஜென்ம அவர் க்ஷேமமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சுரூபம். துஸ்வப்னஞ்ச நிபிர்திருஷ்டம் சுஸ்வப்னம் உபஜாயதே பாலக்கிரகாபிபூதானாம் பகவதாம் சாந்தி காரகம் அப்படின்னு எந்த ஸ்வப்னம் கெட்ட ஸ்வப்னமா இருந்தாலும் எந்த பகவானுடைய கண்களை நினைத்த மாத்திரத்தினால அது சுஸ்வப்னமாக மாறி போயிடுமோ அப்படிப்பட்டதான பகவானுடைய நாம சுபேட்சணாங்கிற ஒரு நாம. இந்த நாமாவை அடுத்த வாரம் பார்த்தோன்னா மேல ராமனுடைய திவ்யமான சரித்திரத்தை பார்ப்போம்.